நேயர்களை நாம் கேட்டுக்கொண்டிருப்பது 107.4 MHz அலைவரிசையில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக விவசாயி சமுதாய வானொலி.
நேயர்களே, இப்போது கணபதி வழிபாடு உணர்த்தும் உண்மைகள் குறித்து நமக்கு விளக்குகின்றார் என் கற்பூர சுந்தர பாண்டியன் அவர்கள்.
தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய வணக்கத்தை சமர்ப்பிக்கிறேன். இன்றைக்கி விநாயகருடைய வழிபாடை பற்றி உங்ககிட்ட பேசுறதுக்கு விரும்புகிறேன். விநாயகருடைய வழிபாடு தமிழ் இலக்கியங்களை பொறுத்த வரைக்கும் 4ஆம் நூற்றாண்டு கிபி 4ஆம் நூற்றாண்டுக்கு மேலே தான் குறிப்பிடப்பட்டிருக்கு இலக்கியத்தை பொறுத்த வரைக்கும். ஆனால் வந்து இந்த இது சனாதன தர்மம் அப்படின்றாங்க, முன்னோர்களும் சொல்லிட்டு வர்றாங்க. அதன்படி பார்க்குறப்போ இந்த சனாதன தர்மத்தில் ஒரு 6 பிரிவுகள் இருக்குது. ஆதிசங்கரருக்கு முற்பட்ட காலங்களில் இது ஒரு 6 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு இருந்துச்சு. கணோபத்தியம், கௌமாரம், சௌரம், சாக்தம், சைவம், வைஷ்ணவம் அப்படின்னு 6 பிரிவுகளாக இந்த சனாதன தர்மம் பிரிஞ்சு சண்டை போட்டது அப்படின்னு வரலாறு சொல்லுது. ஏன் கடவுள் தான் பெரியவர், ஓம் கடவுள் தான் பெரியவர் அப்படின்னு பெரிய சண்டைகள் நிகழ்ந்தது, மரண ஓலங்கள் எழுப்பப்பட்டன இந்த பிரிவுகள்னால அப்படின்னு வரலாறுகள் சொல்லுது. ஆதிசங்கரர் குமரி முதல் இமயம் வர நடந்தே பிரயாணம் பண்ணி இந்த பிரிவுகள் அனைத்தையும் இணைத்து சனாதன தர்மத்தின் ஒரு குடையின் கீழே கொண்டு வந்தார். அதுக்கு அடுத்ததாக சுவாமி விவேகானந்தர் இந்த சனாதன தர்மத்தினுடைய பிரதிநிதியாக இருந்தார் அப்படின்றது வரலாறு. இந்த கணோபத்தியம், அதாவது கணபதியை வழிபடுறது, இது விநாயகர் சதுர்த்தின்னு விமரிசையாக நம்ம நாடுகளில் கொண்டாடப்படுது. விநாயகர் சதுர்த்தி ரொம்ப பிரபலமானது மகாராஷ்டிரத்தில் தான். மகாராஷ்டிராவில் கிட்டத்தட்ட 10 நாளாக கொண்டாடுவாங்க. மகாராஷ்டிரிய மக்கள் ரொம்ப சந்தோஷமாக டெய்லி ஒரு படையில் வச்சு சுற்றி நின்று கணபதி பாப்பா மோரியா, கணபதி பாப்பா மோரியான்னு சொல்லி கொண்டாடுவாங்க. அப்படி மகாராஷ்டிரத்திலிருந்து பரவுனது தான் இந்த விநாயகர் சதுர்த்தி அப்படின்னும் வரலாற்று பதிவுகள் சொல்லுது. எப்படின்னா, இது ஆரம்பித்தது பாரதியுடைய குரு பாலகங்காதர திலகர், அரசியல் குரு அவர். அவர் தான் ஆரம்பிச்சாருன்னு சொல்கிறாங்க. மக்களை ஒன்று திரட்டணும். அப்போ வெள்ளையருடைய ஏகாதிபத்தியம், காலனி ஆதிக்கம் நிகழ்ந்தது. இந்திய திருநாடு பாரதத்தாய் 250 ஆண்டுகளுக்கும் மேலாக அந்நியருடன் காலடியிலே அடிமைப்பட்டு கிடந்தாள். அந்த காலத்தில் இந்த கணபதி சதுர்த்தி பாலகங்காதர திலகரால் விமரிசையாக கொண்டாடப்படணும்னு முறை வைக்கப்பட்டு அமைக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க சுதந்திர போராட்ட வீரர்கள், தியாகிகள். ஏன் இது ஆரம்பித்தார், இது ஏன் 10 நாளாக ஆரம்பித்தார், டெய்லி எல்லாரும் ஒன்று சேர்ந்து பஜனை பண்ணணும்னு ஏன் ஆரம்பித்தார் அப்படின்னா, இப்படி கடவுள் பேரால் கூப்பிடுறப்போ வெள்ளையர்களால் தடுக்க முடியாது, அரசியல் கூட்டங்களால் மட்டும்தான் அவங்களுக்கு தடை செய்ய முடியும். அப்போ வெள்ளக்காரங்களால் தடுக்க முடியாதுன்றதுக்காக கணபதி பேரில் ஒரு 10 நாள் உட்கார வச்சு மறைமுகமாக தேசப்பற்றை அவர்களுக்கு ஊட்டினார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அதை அவங்களால தடுக்க முடியல. அப்போ மக்கள் கூடுறத அவங்களால நிறுத்த முடியலை. இப்படித்தான் மக்களை ஒன்று சேர்த்து சுதந்திர தீயை, சுதந்திர தாகத்தை அவர்களுக்கு பாலகங்காதர திலகர் ஊட்டினார். இப்போ கடைசியாக கொண்டு போய் அந்த விநாயகரை கரைச்சிடுறது, விசர்ஜன் அப்படின்னாங்க. இதுதான் இந்தியாவுக்குள்ள இந்த கணபதி சதுர்த்தி கொண்டாடப்படுறதுக்கு காரணமாக அமைஞ்சிச்சு. அந்த மரபு இன்னும் மகாராஷ்டிரத்தில் 10 நாள் கொண்டாடப்படுது. தசரா பண்டிகை பார்த்தீங்கன்னா அது மேற்கு வங்காளம்னு சொல்கிறோம் இல்லையா, வெஸ்ட் பெங்காலில் கொண்டாடப்படுது. அதுக்கு அடுத்ததாக மைசூர், மைசூர்லேயே தசரா 9 நாள் கொண்டாடப்படுது. நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பொங்கல் பண்டிகை, அதுதான் ரொம்ப விசேஷமான பண்டிகை. அது மதம் சார்பற்ற பண்டிகை, நன்றி தெரிவிக்கும் பண்டிகை. என்னன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகர்க்குன்ற வள்ளுவன் சொன்ன வார்த்தைக்கு தகுந்த மாதிரி தமிழன் கொண்டாடுறது. நன்றிக்காகவே ஒரு உழா எடுத்தான் தமிழன் அப்படின்னா அது பொங்கல் பண்டிகை தான். சரி, இந்த விநாயகர் வழிபாட்டினுடைய சாரம் என்ன, விநாயகர் சொல்ல வர்றது என்ன, விநாயகருடைய உருவம் ஏன் யானம் மாதிரி இருக்கு, ஏன் அவர் எலிமேல பிரயாணம் பண்றார், நிறைய பேருக்கு கேள்வி, இது என்ன ஒரு பொருந்தாத தொடர்பு, யானை எலிமேலையா, யானை முகம் கொண்டவர், பானை வயிறு படைத்தவர், பக்தர் குறை தீர்ப்பவர், எலியின் மீது ஏறியே இஷ்டம் போல சுத்துவார் அப்படின்னு சொல்லுவாங்க. அவள் பொறி கடலையும் அரிசி மாவு கொழுக்கட்டையும்,
அவருக்கு ரொம்ப பிடிக்குமா, இஷ்டம் போல சாப்பிடுவாராம். இது என்ன அப்படின்னு பார்த்தா, இதுக்குள்ள ஒரு மிகப்பெரிய தாத்பரியத்தை, ஒரு உண்மையை நம்ம முன்னோர்கள் மறைச்சு வச்சு சொன்னாங்க. ஏன்னா ஆன்மீகம்ன்றது, இறை வழிபாடுன்றது வெட்ட வெளிச்சமாக்கப்படலை, அது அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி புரிஞ்சுக்கணும் அப்படின்ற காரணத்துக்காக முன்னோர்கள் எதையும் வெளிப்படையாக சொல்லாமல் மறைமுகமாக சூசகமாக சொன்னாங்க. இந்த விநாயகருடைய முகம் யானை முகம், யானை அப்படின்றத இப்போ நம்ம தியானிக்கணும், அதை யோசிக்கணும், அதை அவதானிக்கணும். யானைன்றது மதம் பிடிக்கக்கூடியது, அபார சக்தி கொண்டது. பீமனை சொல்கிறப்ப கூட சொல்லுவாங்க, ஆயிரம் யானைகளின் பலம் கொண்டவன் அப்படின்னு. யானைனா அவ்வளோ பலம், இதில் ஆயிரம் யானை பலம்னா எப்படி இருப்பான் பீமன், அதை நம்ம யோசிக்கணும். அப்போ பலத்தையே யானை வச்சு ஒப்பிட்டாங்க, அப்படி பலம் மிக்கது. ஆனால் அது அன்புக்கு கட்டுப்பட்டுருச்சு, பாசத்துக்கு கட்டுப்பட்டுருச்சு அப்படின்னா அது மாதிரி சாதுவான பிராணி இந்த உலகத்திலேயே கிடையாது, பூனை மாதிரி ஆகிடும், அப்படியே குனிஞ்சுக்கும். அதை பார்க்குறப்ப நமக்கே ரொம்ப ஒரு ஆனந்தமாக இருக்கும், அந்த யானைகள் மேலே இருக்க பயமே போயிடும். அந்த மாதிரி யானைன்றது வந்து பார்த்திங்கன்னா அன்பாகவும் இருக்குது, அதே நேரத்தில் ஆக்ரோஷமாகவும் இருக்குது. அந்த குணத்தை தான் இந்த யானை முகம் காமிக்குது. அன்பெனும் பிடியில் அகப்படும் மலையே அப்படின்னு நம்ம சமய குறவர்கள் சொன்னாங்க. சமய குறவர்கள்னா சமய பெரியோர்கள். அதாவது அன்பு காமிச்சோம் அப்படின்னா இந்த யானை போன்ற சக்தியுடைய இறைவன் அப்படியே அப்படி இறங்கி வந்துடுறான், கட்டுப்பட்டுறான், அன்பெனும் பிடியில் அகப்பட்டு விடுகிறான். அந்த தாத்பரியத்தை இந்த யானை முகம் சொல்லுது. ஆனால் அவனுக்கு பிடிக்காதது செஞ்சா அவன் விஸ்வரூபம் எடுக்கிறான், அதை நம்மளால் தாங்க முடியலை, அதுதான் ஊழி பிரளயம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இந்த மாதிரி அன்பையும் ஆக்ரோஷத்தையும் வெளிப்படுத்தக்கூடிய தன்மை அந்த யானை முகம். பக்தர்களுக்கு அன்பை காண்பிக்கிறான், பாசத்தை காண்பிக்கிறான், தலைமையில தூக்கி வச்சு கொண்டாடுவான், நம்மளை சுமை தாங்குறான், நமக்காக வேலையை செய்கிறான், பொருளை தூக்குறான், இறக்குறான், எல்லாத்தையும் பண்ணுறான், கஷ்டத்தை தூக்குறான், நீக்கிறான். அதுதான் இந்த தாத்பரியம். சரி, இது நீ எலி, யானை எங்கே எலி மேலே போகுது, இதெல்லாம் சிம்பலைசேஷன், அதை காமிக்கிறாங்க. இந்த மாதிரி பண்புள்ளவன்றதுக்காக தான் அதை காமிக்கிறாங்க. என்ன இந்த எலி, யானை போக முடியாத இடத்துக்குள்ளலாம் அந்த எலி போயிடும், சின்ன பொந்து கிடச்சா போதும் ஓடிடும், எவ்ரிவேர் இட் கேன் கோ, எல்லா இடத்துக்குள்ளையும் ஓடிடும், எதை வேணாலும் நோண்டும், அட்டகாசம் பண்ணி விட்டுரும், மலையை கூட கொடைஞ்சிரும். அது மாதிரி இந்த இறை சக்தி நினச்சிச்சின்னா எலி மேலே கூட ட்ராவல் பண்ண முடியும். ஐ கேன் டூ, ஐ எம் ஆம்னி ப்ரெசன்ட், ஐ எம் ஆம்னி பொட்டன்ட் அப்படின்றத அவர் சொல்கிறார். எலி என்ன, எதில் வேணாலும் நான் போவேன், நான் நினச்சா எலியை கூட வாகனமாக்க முடியும், எதை வேணாலும் என்னால் பண்ண முடியும் அப்படின்னு அவர் சிம்பலைஸ் பண்ணுறார். இந்த எலி என்னெல்லாம் பண்ண முடியுமோ, யானை போக முடியாத இடத்துல எலியை அனுப்பி பண்ண முடியும் அப்படின்றதையும் சொல்கிறார். அதுதான் சிம்பலைசேஷன். ஸோ ஹீ கேன் டூ எனி திங் அப்படின்றது. சரி, அடுத்தது இந்த விநாயகனை முழு முதற் கடவுள் அப்படின்றாங்க. என்கிட்ட ஒரு நண்பர் கேட்டார், நிறைய கருத்து சொல்கிறீங்க, அது ஏன், இது ஏன், இந்து மதத்தில் இதை ஏன் பண்ணுறாங்க, அதை ஏன் பண்ணுறாங்கன்னு கேட்டால் அதுக்கு ஒரு அறிவியலாக ஒரு கருத்தை சொல்கிறீங்க, எனக்கு இதுக்கு ஒரு பதில் சொல்லுங்கள், ஏன் விநாயகரை முழு முதற் கடவுள்ன்றாங்க அப்படின்னார். உடனே நான் கேட்டேன், எந்த கடவுளையும் ஸ்தாபிக்கணும்னா கும்பாபிஷேகம் பண்ணணும், அங்கே அவருக்கு யந்திரம் வைக்கணும், பூஜை பண்ணணும், இப்படிலாம் பண்ணாதான் அந்த கடவுள் அங்கே எழுந்தருள்வார். ஆனால் விநாயகர் அப்படி கிடையாது, பிடிச்சா பிள்ளையாரு. கல்யாண மேடையில் உனக்கு கணபதி ஹோமம் பண்ணணுமா, கணபதியை வழிபடணுமா, டக்குன்னு கொஞ்சம் மஞ்சளையோ சாணியையோ பிடிச்சி வச்சேன்னா பிள்ளையார் ஆவாகனம் ஆயிடுவார் வந்து. அதனால தான் அவர் முழு முதற் கடவுள் அப்படின்னார். வேற எந்த தெய்வத்துக்கும் அந்த சிறப்பு கிடையாது. கணபதியை பொறுத்த வரைக்கும் எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், எந்த திசையில் வேணாலும் அந்த இறைவனை ஸ்தாபிக்கலாம், கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு எங்கே வேணாலும், உச்சந்தியில் உட்கார வைக்கலாம், ஆத்தங்கரையில் உட்கார வைக்கலாம், மரத்துக்கு கீழே உட்கார வைக்கலாம், என்ன வேணாலும் அந்த இறைவனை பண்ணலாம், தூக்கிட்டு போய் திருடிட்டு கூட இன்னொரு இடத்துல வச்சா கூட அங்கே பிள்ளையார் தான். ஆக இந்த சிறப்பு எந்த இறைவனுக்கும் கிடையாது. ஆகவே அன்னவன் முழு முதற் கடவுள் என்று அழைக்கப்படுகிறான். சரி, மோதக ஹஸ்தாய அப்படின் வாங்க. ஹஸ்தம் அப்படின்னா கரம் சான்ஸ்கிரிட்ல, மோதகத்தை கொண்டவன். பாருங்க, அதில் மோதகத்தையும் பிடிக்கணும், கொள்ளக்கட்டையும் பிடிக்கணும், பிடிச்சாலே உன் பிள்ளையாரு. அவனுக்கு பிடிச்சது அந்த பிடிச்ச கொள்ளக்கட்டை, பிடிச்ச மோதகம், கையால் பிடிச்ச மோதகம், அதனால தான் அவனுக்கு அது பிடிக்குது. சொல்லுவாங்க அந்த மோதகம், மோதகம்னா என்னென்னா பச்சரிசி மாவுலையோ இல்லைன்னா ஒரு சிலர் மைதா மாவுலையோ பண்ணுவாங்க, அதுக்குள்ளே பூரணத்தை வைப்பாங்க, அதாவது வெள்ளமும் பருப்பும் அவிச்சு செஞ்சது. பாருங்க, உணவியல் இதுலேயும் வருது. அதாவது அந்த அரிசி மாவுல செய்யறப்ப அதில் இருக்கக்கூடிய கார்போஹைட்ரேட் கிடைக்குது, அதுக்குள்ளே இருக்கக்கூடிய பருப்பு இனிப்பு, இது இப்போ புரதம், அதுக்குள்ளே இருக்கக்கூடிய புரதம் கிடைக்குது. அப்போ கார்போஹைட்ரேட் கிடைக்குது, மேலே இருக்கக்கூடிய மாவு மாவு சத்து, உள்ளே இருக்கக்கூடிய பருப்பு புரதச்சத்து, இனிப்பு இரும்பு சத்து. பா, பகவானுக்கு எல்லாம் வக்கணையாக நம்ம வந்து அனைத்து சத்துக்களையும் கொடுக்குறோம், அவன் பேர நம்மளும் சாப்பிட்றோம். இன்னொன்று கூட நகைச்சுவையாக சொல்லுவாங்க, பகவான் சாப்பிட ஆரம்பிச்சார்னா ஒருவேளை நைவேத்தியமே வைக்க மாட்டான் அப்படின்னு. அவன் சாப்பிட்றான் சாப்பிட்றான்ற பேரை நம்ம சாப்பிட்றோம். சரி, அப்போ இந்த மோதகம் என்ன சொல்லுது, இந்த மோதகம் சொல்லும் பொருள் என்ன அப்படின்னா, அதாவது பரிபூரணம், பூரணம்ன்றது பரிபூரணம், முழுமைத்தன்மை, முழுமைத்தன்மையான இறைவன். இறைவனை அடைவனும்னா மேலே இருக்கக்கூடிய திரையை நீக்கணும், மேலே இருக்கக்கூடிய அந்த உரையை நீக்கணும். அதுபோல நம்மகிட்ட இருக்கக்கூடிய மனக்குறைகளை கசடுகளை நீக்கிட்டு உள்ளே போய் பார்த்தோம்னா அங்கே இறைவன் என்ற இனிப்பு கிடைக்கும் அப்படின்றது தான் இந்த மோதகம் படைக்கிறதுடைய பொருள். எனவே நண்பர்களே, நாம் வெறும் பொருளுக்காகவும் காரணத்திற்காகவும் இறைவனை வழிபடாமல் உண்மையான சாரங்களை உணர்ந்து வழிபடுவோமானால் வாழ்க்கையில் வளம் பல பெறுவோம் என்று கூறி நன்றி கூறுகிறேன். வணக்கம்.
இதுவரை கணபதி வழிபாடு நமக்கு உணர்த்தும் உண்மைகள் குறித்து கேட்டோம். விவரங்களை நமக்கு கூறியவர் என் கற்பூர சுந்தர பாண்டியன் அவர்கள்.